بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அன்றைய சஹாபிய பெண்மணிகளும் இன்றைய பெண்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல அன்றைய சஹாபிய பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை இஸ்லாமிய வரலாறுகளோடு உரசி பார்த்து நாம் செய்கின்ற தவறுகளை திருத்திக் கொண்டு நாம் நிறைவேறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பெண்களுக்கு சொல்ல வேண்டிய பல்வேறு உபதேசங்கள்ல முதல்ல என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, பெண்களாகிய நீங்கள் உங்களை அல்லாஹ் நேசிக்க வேண்டும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நரகத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து சொர்க்கத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கணவருக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கட்டாயமான கடமை. எப்படி அல்லாஹுக்கு கட்டுப்படுவது கடமையோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவது கட்டாயமான கடமையோ, அதுபோன்று ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவர்கள் கணவனுக்கும் கட்டாயம் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சாலிஹான பெண்மணிகள் யார் இல்லையா, சாலிஹான பெண்ணா இருந்தாதான் எங்க போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் இரண்டு விதமான பண்புகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த இரண்டு பண்புகளும் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள், அவர்கள் சாலிஹான பெண்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சாலிஹான பெண்மனுடைய முதல் பண்பே என்ன என்று சொன்னால் காலிதாத்துன், அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். சரியா, சாலிஹ என்று சொன்னால அவங்க என்ன செய்வாங்களா, கணவனுடைய பேச்சை கேட்பாங்க. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்று இல்லாமல் கணவன் கட்டளையிட்டால் கணவனுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், கணவன் இல்லாமல் இருக்கிற போது கணவன் விட்டுவிட்டு வெளியூருக்கு சென்று விட்டால், வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்ப தன்னை பாதுகாத்துக் கொண்டு எந்த பெண் வந்து ஒழுக்கமா வாழ்றாங்களோ, அதே சமயத்தில் கணவனுக்கும் யாரு கட்டுப்படுறாங்களோ அவங்கதான் யாரு, சாலிஹான பெண்ணு என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் என் அருமை தாய்மார்களே, அப்ப சாலிஹான பெண்ணுடைய இலக்கணம் என்ன என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? அது மாத்திரமல்ல, ஒரு ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபின் 4163வது ஹதீஸாக அதே மாதிரி இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய நூலுடைய 8வது பாகத்தின் 339வது ஹதீஸாக பக்கத்துல இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சஹாபிய பெண்மணிகளையும் சேர்த்து ஒன்று கூட்டுவார்கள். ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, குறிப்பாக என் அருமை சஹாபிய பெண்மணிகளே, அல் மர்அத்து இதா சல்லத் ஹம்சஹா, ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுது, வசாமத் ஷஹரஹா, அல்லாஹ்வுடைய ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு நோற்று, வஹஸனத் ஃபர்ஜஹா, அந்த பெண்மணி தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்து, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கும் அவள் கட்டுப்பட்டால். நாலு விதமான பண்புகள். எந்த நாலு பண்புகள்? முதல்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஐவேளை துழுவது, இரண்டாவது என்ன, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, மூன்றாவதாக ஒழுக்கமாக வாழ்வது, நாலாவது என்ன, கணவனுக்கு கட்டுப்படுவது. இந்த நான்கையும் சொல்லிவிட்டு இந்த நான்கு தகுதிகளும் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ, தஹலத் மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாத், அந்த பெண் எந்த வாசலை சொர்க்கத்தில் விரும்புகிறாளோ அந்த வாசல் வழியாக உள்ளே செல்லலாம். உங்களுக்கு தெரியலாம், சொர்க்கத்தின் வாசல்கள் 8 இல்லையா, நரகத்தின் வாசல்கள் எத்தனை, 7 என்பதையெல்லாம் நீங்கள் குர்ஆனிலே படித்திருப்பீர்கள். அவ சொர்க்கத்தின் வாயில்கள் 8 வாசல்கள். சில வாசலுடைய பெயரே கூட நபிகள் சொல்லி காட்டுறாங்க. பாபு ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, அதே மாதிரி பாபு சலாஹ் என்ற ஒரு வாசல், பாபு சதகா என்ற ஒரு வாசல், பாபுல் ஜிஹாத் என்ற வாசல், இப்படி பல்வேறு வாசல்கள் சொர்க்கத்திலே உள்ளன. அந்தந்த அமல்களை யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவர்கள் அந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள் என்பதெல்லாம் ஹதீஸாக இருக்கிறது. இதுல சில பேருக்கு மாத்திரம் அவங்க விரும்பிய வாசலை அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக ஒரு சஹாபி யார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா, அபூபக்கர் அவர்களை பொறுத்தவரை அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்களா, சொர்க்கத்தை நோக்கி அவர்கள் வந்தால் சொர்க்கத்தின் 8 வாயில்களும் அவர்களுக்காக திறக்கப்படும். 8 வாயில்கள் வழியாக மலக்குமார்கள் உள்ளே வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், யா அபூபக்கர் அவர்களே, என் வாசல் வழியாக, இந்த வாசல் வழியாக நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று மலக்குகள் கூவி அழைப்பார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோமா இல்லையா. அதே மாதிரி நபிகள் நாயகம் தொழுகையோடு ஒப்பிட்டு, நோன்போடு ஒப்பிட்டு, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யாரு கணவனுக்கு கட்டுப்படுறாங்களோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, அவர்கள் விரும்பிய சொர்க்க வாசலை அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், அப்ப அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு எந்த பரிசை, எந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த சிறப்புக்கு நாம் சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், கணவனுக்கு கட்டுப்படனே என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா. இதை சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறோடு உரசி பார்த்தால் கணவனுக்கு கட்டுப்பட்ட பல்வேறு சஹாபிய பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் என்று வந்துவிட்டாலே அவர்கள் அப்படியே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒப்பாக கணவன் என்னென்ன கட்டளை போடுகிறானோ அந்த கட்டளைக்கு என்ன செய்வாங்க, கட்டுப்படுவாங்க. இதில் கட்டுப்பட்ட கணவனுக்கு ஹிதுமத் செய்த, கணவனுக்கு பணிவிடை செய்த மிகச்சிறந்த ஒரு சஹாபிய பெண்மணி யார் என்று சொன்னால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும், பொதுவாக கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கூடிவிட்டால நம்மளை அடக்க முற்படுவாங்க. யதார்த்தமா பிறகு நீங்க ஊர்ல பாத்துருக்கலாம், சாதாரணமா ஊர்ல வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற போது அவன் சாதாரணமாக இருப்பான். வெளிநாடுகளுக்கு அவன் வந்து விட்டால் சின்ன ஒரு பைக் வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியை கொடுத்தான்னு வைக்கல, பைக் வாங்கி அவன் பறக்கிற பறருக்கு பத்தியலா தாங்க முடியாது, கொஞ்சம் எல்லாம் காசை கொடுத்தா அவனுடைய பந்தா தாங்க முடியலையே. அப்ப பொதுவாகவே காசு பணங்கள் ஏற ஏற, செல்வங்கள் ஏற ஏற, மமதையும் பெருமையும் ஆணவமும் பல பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது. ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யார நிக்காக பண்றாங்க, அவங்கள்ட்ட வேலை செய்த நபிகள் நாயகம் நிக்காக பண்றாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் வந்து நபி ஆகல. இப்படி இருக்கும்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்துக்கு எவ்வளவு பணிவிடை செய்யறாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், வசதி வாய்ப்புகள்ல யாருடைய வசதி வாய்ப்பு ஜாஸ்தி, மனைவியுடைய வசதி வாய்ப்பு வந்து அதிகம், இவர்கிட்ட வந்து கம்மி. அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் வந்து நபி ஆனாங்கல, அப்ப எத்தனை வயசு அவங்களுக்கு? 40 வயசு. அவங்களுக்கு 40 வயசு என்று சொன்னால் கதீஜா நாயகுடைய வயசு எத்தனை? 55 வயசு இல்லையா? ரசூல்லாவோட 15 வயசு அவங்க என்ன மூத்தவங்களா இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் திருமணம் செய்கிற போது அவங்க வயசு எத்தனை? 25. கதீஜா நாயகுடைய வயசு எத்தனை? 40. அப்ப ரசூலுல்லாவுடைய வயசு 40 என்று சொன்னால் கதீஜா நாயகுடைய வயசு எத்தனை? 55. இந்த 55 வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவராகிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படிலாம் பணிவிட பண்றாங்கன்னு சொன்னா, சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு வீட்டுல இருந்து எங்க வர்றாங்க? ஹிரா குகைக்கு வந்து வர்றாங்க. ஹிரா குகைக்கு ஏறுவது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை நீங்கள் ஏறி இருந்தால் உங்களுக்கு தெரியலாம் இல்லையா? நாளா ஹிரா குகையில போய் ஏறி இருக்கிறேன். ஹிரா குகையில போய் ஏறணும்னு சொன்னா எப்படி ஏறணும்? மக்காவுலேருந்து நடந்து போயெல்லாம் ஏறல, டோட்டல் மலையில எல்லாம் ஏறல, ஏறக்குறை ஏசி வச்ச காரு. ஏசி வச்ச காருல நாங்க ஜபலூர் நோக்கி போறோம். நீங்க ஜபலூர் நோக்கி போனீங்களாக்கு, அன்றைக்கு வேண்டுமானால் வெறுமனை மலையாக இருந்தது. இன்னைக்கு ஏறக்குறைய கால்வாசி தூரம் என்ன போடப்பட்டிருக்கிறது? ரோடே போடப்பட்டிருக்கிறது. அப்ப மக்காவிலிருந்து ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் கார்ல, ஏசி கார்ல போய் கால்வாசி தூரத்துக்கு அந்த மலையில ரோடு போடப்பட்டிருக்கிறது. அந்த ரோட்ல ஏசி கார போய் கடைசி வர அந்த ரெண்டு மக்களாருக்கு பத்தியல அங்கன காரை போட்டு போட்டு நல்ல ஒரு தண்ணியை வாங்கிட்டு மேல ஏறுறோம். மேல ஏறினா வந்து மக்கள் ஏறி ஏறி போய் அந்த அந்த பாதருக்கு பத்தியல ஒத்தையடி பாதை மாதிரி அந்த மாதிரி பாதை இருக்குது. அந்த மாதிரி பாதையில வந்து ஏறி பார்த்தா, நான் கூட இப்ப ஏற ஏறி ஒரு 5 வருஷம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வயசு கம்மினா கொஞ்சம் வாலிப ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? அப்ப போய் ஏறுறேன், என்னால இந்த வயசுல இந்த உடம்பு வச்சுட்டு ஏற முடியலங்க. ஏற அப்படியே தலை சுத்துது. நான் அப்ப வல்லாகி நினைச்சு பார்த்தேன், நமக்கு நம்ம வயசு நம்ம ஆம்புல சின்ன வயசு சின்ன உடம்பு, இந்த வயசுலயே ஏற முடியலையே. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏறாங்களே, வயசு எத்தனை? 55 வயசு. ஒரு பெண்ணு மாத்திரம் அல்ல, அவங்க வந்து ஏசி கார்ல வந்தாங்களா? காவாசி தூரம் ஒண்ணு மலையில வந்து ஏசில ஏறினா கார்ல ஏறினாங்களா? இல்ல. அப்ப டோட்டல் காபாவிலிருந்து நடந்து வந்த போய் மேல ஏறி வர்றாங்க. நாங்க நம்ம ஏறினா ஏற முடியல, ஏறுவோம், ஒரு கட்டத்துல போய் உட்காருவோம், தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிடுவோம், அப்புறம் என்ன? ஏன்னா அது ஒரு வரலாற்று சின்னமா இல்லையா? வரலாற்று சின்னத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எந்த காரணத்தால? கொஞ்சம் ஏறது உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ஏறது உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ஏறது உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது. இப்படி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு எங்க போய் சேர்றோம்? ஹிரா குகைக்கு போய் சேருகிறோம் என்று சொன்னால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏசி கார்ல போகாம நடந்து போய் மேல என்ன பண்றாங்க? ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏறுகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக ஹிரா குகைக்கு வந்துருவாங்க. வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவி ஹதீஜா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெறுமனை ஹதீஜா வெறுமனை வரவில்லை, கையில என்ன கொண்டு வர்றாங்க? சாப்பாடு கொண்டு வர்றாங்க, தண்ணி கொண்டு வர்றாங்க, சால்னா கொண்டு வர்றாங்க. அந்த செய்தியெல்லாம் முன்கூட்டிய ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது. ஹதீஜா அவர்கள் வந்தவுடன், ஹதீஜா அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். என்னுடைய சலா மாத்திரம் அல்ல, இந்த வானத்தை பூமியை உலகத்தை படைத்த அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஹதீஜாவிற்கு சலாம் சொன்னான், அல்லாஹ்வுடைய சலாத்தை ஹதீஜாவிற்கு நீங்கள் ஏத்தி வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப ஜிப்ரீல் சலாம் சொன்னாங்களே, அல்லாஹ்வே சலாம் சொன்னதாக இது புகாரியுடைய ரிவாயத்து, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து ஏன் அல்லாஹ் சலாம் சொன்னா தெரியுமா? ஜிப்ரீல் வந்து ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் சொன்னாங்க? இவ்வளவு கஷ்டம் சரியா, வசதி வாய்ப்பா இருந்து முதுமையான வயதில் இருந்து கணவனை மதிக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், கணவனுடைய பணிவிடையில் சொர்க்கத்தை பெற முடியும் என்ற காரணத்தால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வந்து பணிவிடை செஞ்சாங்களே. இப்படி செய்வதுதான் சஹாபாக்கள் சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை தரக்கூடிய பாடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கணவனை மகிழ்விப்பது, கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை சந்தோஷப்படுத்துவது, குறிப்பாக இல்லற விஷயங்களிலே கணவனை அனுசரித்து போகுது ஒரு பெண்ணுடைய கட்டாயமான கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன சான்று என்னன்னு சொன்ன, இன்னொரு சஹாபிய பெண்மணி அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை பற்றிய ஹதீஸை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5470வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா விதவையா இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய கணவர் முந்திய கணவர் யாரு? மாலிக், அனஸ் பின் மாலிக்ங்கிறாமா இல்லையா? மாலிக் வந்து அனஸுக்கு வந்து வாப்பா. உம்மு சுலைமுக்கு யாரு? வீட்டுக்காரரு, கணவரு. அப்ப மாலிக் வந்து வஃபாத் ஆயிருவாரு. மாலிக் வந்து வஃபாத் ஆகி விட்டால், கணவன் மரணித்து விட்டால், இந்த அம்மா என்ன விதவையா இருக்கிறாங்க, வறுமையில வாடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டமான காலகட்டத்தில் அன்றைக்கு மதீனாவில் வாழ்ந்த ஓரிரு வசதி படைத்த சஹாபாக்களில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வசதி படைத்த சஹாபி. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த உம்மு சுலைம் அவர்களுக்கு தூது அனுப்புறாங்க. இந்த அபூ தல்ஹா தூது அனுப்புறாங்களே, தூது அனுப்புகிற போது அபூ தல்ஹா ஒரு முஸ்லீம் அல்ல, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உம்மு சுலைம் யாரு? பக்காவான ஒரு முஸ்லீம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, நீங்கள் என்னை விரும்பினால் நான் உங்களை நிக்காக செஞ்சுக்கிறேன், நிக்காக செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற முறைப்பிராக என்ன பண்றாங்க, தூது சொல்லி விடுறாங்க. வறுமை, கணவனை இழந்த வந்து விதவை பெண்மணி, இவங்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, இந்த வறுமையை பயன்படுத்தி இவரை நிக்காக பண்ணிக்கலாமே என்ற எண்ணத்திற்கு வராமல் இவங்க சொல்லி விடுறாங்க, நானும் நிக்காக செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒரு ஷரத்தை முன்வைக்கிறேன். என்ன ஷரத்து என்று சொன்னால், நான் ஒரு முஸ்லிம், அபூ தலஹா ஒரு காஃபிர், ஒரு முஸ்லாம் முஸ்லிமாகிய நான் காஃபிரோடு நிக்காக செய்வது இஸ்லாத்தில் ஹராமாக இருக்கிறது, எனவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். அபூ தலஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரே, அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கென்று தனி மகர் தேவையில்லை, அவர் கலிமா சொல்லட்டும், அவர் சொல்லுகின்ற கலிமாவை நான் மகராக ஏற்றுக்கொண்டு அவரை நிக்காக செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தூது சொல்லிவிட, இதை ஏற்றுக்கொண்ட அபூ தல்ஹா அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர, அதை மகராக ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா அன்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அன்பாக வாழ்ந்து ஒரு புள்ளையும் பிறக்குது. புள்ள பிறந்தா அந்த குழந்தை குழந்தையாக இருக்கிற போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்ப புள்ளைக்கு வந்து பயங்கரமான உடல்நிலை சரியில்லை, உச்சகட்டமாக ஏறக்குறைய அந்த குழந்தை மரணப்படுக்கையிலே கிடக்கிறது. மரணப்படுக்கையில் கிடக்கிற போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வியாபார நிமித்தமாக வெளியே போறாங்க. வெளியே போய் தங்களுடைய வியாபாரத்தை முடித்து விட்டு இரவு நேரத்தில் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. அபூ தல்ஹா அவர்கள் மனைவியை பார்த்து, உம்மு சுலைம் அவர்களே, நம்முடைய மகன் எப்படி இருக்கிறான்? நான் வெளியே செல்கிற போது நோயாளியாக இருந்தானே, இப்போது அவன் எப்படி இருக்கிறான் என்று கேள்வி கேட்டார்கள். அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், ஹுவ அஸ்கரு மாகான, அவன் ஏற்கனவே இருந்ததை விட இன்றைக்கு அமைதியாக ராகத்தாக சுகூனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சுக்குவனாக எப்படி இருக்கிறார், அவரே வஃபாத் ஆகிவிட்டார். சரியா, குழந்தை மரணித்து விட்டது. மரணித்து விட்ட பிறகு தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவனை கட்டுப்படுத்தி கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குழந்தையுடைய கேள்விக்கு என்ன பதிலே, அந்த குழந்தை இன்னும் அதிகமான சுக்குவனாக இருக்கிறது அப்படின்றவாங்க. அப்ப இவங்க நினைச்சுக்கிறவாங்க, அப்ப அமைதியா சுக்குவனா ராகத்தை என்ன செய்து புள்ள தூங்கிக்கிட்டு இருக்குது என்ற எண்ணத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியோடு இல்லறத்துல வந்து ஈடுபடுவாங்க. இல்லறத்துல ஈடுபட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவித்து விட்ட பிறகு அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. கணவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்னுடைய கணவர் அவர்களே, ஒரு மனிதன் ஒரு பொருளை தந்து அமானிதமாக தந்து தந்தவன் அமானிதத்தை மறுபடியும் திருப்பி கேட்டால் கொடுத்தாக வேண்டுமா இல்லையா என்று கேள்வி கேட்பார்கள். கணவர் சொல்லுவாரு, கொடுத்து தான் அவன் அமானிதமா இல்லையா, அது என்ன செஞ்ச அவனே, கொடுத்து தான் அவனே அப்படிங்குவாரு. மறுபடியும் அந்த அம்மா கேட்பாங்க, அந்த அமானித பொருள் இருக்கிறது, அது சாதாரண பொருள் அல்ல, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது, நம்முடைய இதய துண்டாக இருக்கிறது, அப்படி நேசிக்கக்கூடிய பொருளை அவன் தந்துவிட்டு மறுபடியும் கேட்டால் கொடுத்தாக வேண்டுமா என்று இவர்கள் கேட்க, அதற்கு அபூ தலஹா ஆமு என்று சொல்ல, அப்படி என்று சொன்னால் நமக்கு மகனாக அமானிதமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு மகனை கொடுத்தானே, அந்த மகனை அவனே எடுத்துக்கொண்டான், நம்முடைய மகன் மரணித்து விட்டார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை எப்ப சொல்றாங்க, கணவனை மகிழ்வித்து விட்ட பிறகு கணவனை சந்தோஷப்படுத்திய பிறகு அந்த துக்க செய்தியை பூதாகரமாக சொல்லாமல் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த அற்புதமான ஹதீஸ இமா புகாரி மாத்திரம் அல்ல, இது இமா முஸ்லிம் இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அப்ப இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 5470 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்கல. அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, கணவனை மதிப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனை சந்தோஷப்படுத்துவது எவ்வளவு அவசியம், சஹாபிய பெண்மணிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு முதல் சான்று என்ன என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா. இரண்டாவது சான்று என்ன? அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற்று செய்தி, இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணியை பொறுத்தவரை அவர்கள் கஷ்டகாலத்தில் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும். பொதுவாக பெண்களுடைய சுபாவமே என்னன்னு சொன்னா, பொதுவாக அவங்களுடைய அந்த இன்பம், சந்தோஷம், செழுமை அதுகெல்லாம் பெருசா ஏத்துக்கிடுவாங்க. கஷ்டம் என்று வந்து விட்டால் அந்த கஷ்டத்தை தாங்குவது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது நம்ம அவங்க வாங்கி கேட்டிருப்பாங்க, நம்ம நிறைய வாங்கி கொடுத்திருப்போம், ஏதோ சில நாட்களில் வாங்கி கொடுக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு வசதி இல்லை என்ற காரணத்தால, வாங்கி கொடுக்காத காரணத்தால எடுத்தறிஞ்சு பேசுவாங்களா இல்லையா. அப்ப இது வந்து ஒரு நல்ல பெண்மணிக்கு அழகல்ல. கணவன் கஷ்டப்படுகிற போது அவனுக்கு கை கொடுக்கறாங்களே, அவனுக்கு உதவி செய்யறாங்களே, அவனுக்கு ஆறுதலா நிக்கிறாங்களே, அவங்கதான் யாரு? இஸ்லாமிய பெண்மணி, இரையச்சம் உள்ள பெண்மணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு தெரிந்த எடுத்துக்காட்டு அதே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா. ரசூலுல்லா கஷ்டப்பட்டாங்கல்ல, எப்ப கஷ்டப்பட்டாங்க? ஹிரா குகையில வந்து கஷ்டத்தோடு தான் வர்றாங்க, ஜிப்ரீல் பிடிச்சி அணைக்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிரா குகைக்கு வந்தாங்களே, அப்ப எத்தனை ரக்கை இருந்துச்சு அவங்களுக்கு? 600 ரக்கைகள் இல்லையா. அவங்களுடைய நெசமான உருவம் இருக்கா இல்லையா, அவங்க நெச உருவத்துல 600 ரக்கை கொண்டவர்களாக எங்க வந்து இறங்குறாங்க? ஹிரா குகையில வந்து இறங்குறாங்க. நபிகள் நாயக பார்த்தபடி திணறி போயிடுறாங்க. ஏன்னா மண்டை வந்து வானத்தை நோக்கி இருக்கு, வானத்துக்கிட்ட இருக்கு தலை, சரியா? கால் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. 600 ரெக்கைகள் பார்த்தாலே மிரண்டு போயிடுறாங்க. அவர் வந்து சும்மா இல்ல, கட்டி பிடிக்கிறார். பிடிச்சாரா இல்லையா? கட்டி பிடிச்சி இக்கரா ஓதுவீராக, ஓதுவீராக என்றும் சொன்னார். பதறி போய் மிரண்டு போய் ரசூல்லாவே ஹதீஜா நாயிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் நினைச்ச அதோடு மௌத்தா போயிருவேன், என்னை அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து கட்டி பிடிச்சிச்சே, தனியா இருக்கும் போது எனக்கு மௌத்தே வந்துருச்சு என்று முடிவெடுத்துக் கொண்டேன். அந்த மாதிரி என்னைய கட்டி பிடிச்சாரு. ஓது ஓது என்று சொன்னார். மாநபி காரி, நான் ஓத தெரிந்தவன் அல்ல என்று சொன்னேன், பிறகு எனக்கு ஓத ஏற்பட்டது, ஓதினேன் என்று சொன்னாங்களே, அந்த பயத்துல மிரண்டு போய் வேக வேகமா ஹிரா கோயில் அந்த இறங்கி மனைவியுடைய வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? மனைவியுடைய வீட்டுக்கு வந்த உடனே நடந்த சம்பவத்தை எல்லாம் பெருசா சொல்லல, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்றாங்க. நம்ம மனைவிட்ட போர்த்துங்கள் என்று பயமிட்டு சொன்னா முதல்ல நடந்தது கேட்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் வேலையை செய்வாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க? போர்த்துங்கள் என்ன சொன்ன மாத்திரத்துல முதல்ல போத்தி விடுறாங்க, படுக்க வைக்கிறாங்க, ராகத்தை ஆக்குறாங்க, படுக்க வச்சு ராகத்தை ஆக்கி போத்த வச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் குறையுது பத்தியெல்லாம். குறைஞ்ச உனை நடந்தது என்ன, ஏன் இந்த மாதிரி பதஷ்டத்தோடு வந்தியே அப்படிங்க வாங்க, நடந்தது ரசூலுல்லா சொல்லுவாங்க. அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க, நம்ம பெண்களா இருந்தா இதா இருக்குமோ, அதா இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாவே அப்ப சொன்னாங்க, இதா இருக்குமோ, அதா இருக்குமோ, பயந்து சொல்றாங்க. அப்படி பயந்து சொன்ன போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறார்கள், வல்லாஹி மா யுஹ்ஸீக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஏன் என்று சொன்னால், இன்னக்க தஸீலுர் ரஹிம வ தஹமிலுல் கல்ல வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உறவுகளோடு நெருங்கி வாழக்கூடியவர்கள், ஏழைகளுக்காக நீங்கள் உழைக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட கண்ணியமான உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான், உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி போய் வந்தாங்களே, கஷ்டத்துல வந்தாங்களே, அந்த கஷ்டத்துல ஹதீஜா நாயகி கை கொடுத்தாங்களே, கஷ்டத்துக்கு உதவி செஞ்சாங்களே. அது மாதிரி என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, கணவன் வெளியிலிருந்து வருகிற போது கம்பெனிக்கு போயிட்டு வர்றான், கம்பெனிக்கு போயிட்டு வரும்போது ஆயிரம் டென்ஸோடு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் பேசிருப்பான், முதிரி பேசிருப்பாரு, அவர் பேசிருப்பாரு, ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம். அப்படி கஷ்டத்தோடு வருகிற போது நீங்க என்ன செய்யற? அவங்களை வந்து அன்பாக வரவேற்பது, அவருக்கு பணிவிடை செய்வது, அவங்களை எப்படி கணவரை சந்தோஷப்படுத்தணுமோ அப்படி சந்தோஷப்படுத்துவது, அது வந்து உங்க மேல கட்டாயமான கடமை என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக புள்ள குழந்தை வளர்ப்பு விஷயத்துல எப்படி சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை வந்து எப்படி வளர்த்தாங்க, அது வந்து இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானது. நமக்கு அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம் என்ன? பிள்ளைகள் தான் இல்லையா? உங்களுக்கு வந்து கோடி கோடியாக காசு பணங்களை அவன் தருவதை விட, காசு பணங்களை அவன் தந்துவிட்டு குழந்தை பாக்கியத்தை அவன் தரவில்லை என்று சொன்னால், அந்த காசு பணங்களை யார் அனுபவிப்பது இல்லையா? என்கிட்ட வந்து 10 கோடி சொத்து இருக்குது, நான் மூத்தா போறேன், என் பிள்ளைங்க வந்து ஆளுவாகும்னு சொன்னா அது எனக்கு வந்து கவலை இல்ல, சந்தோஷமா போயிருவேன். அந்த 10 கோடி சொத்தையும் எங்க அண்ணன் தம்பி எடுத்துக்கிடுவாங்க, அக்கா தங்கச்சி எடுத்துக்கிடுவாங்க என்று சொன்னால் நம்ம மனசு ஒப்புமா? ஒண்ணும் இல்ல. இங்க வந்து நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களே, கஷ்டப்படா சில பேர் வேலையில, சில பேர் மாஷால நல்லா இருப்பாங்க, சில பேர் கஷ்டப்படுறீங்களே, அது என்ன உங்களுக்காகவா? கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறோம் எல்லாம் யாருக்காக? மனைவி மக்கள், மனைவி சந்தோஷமா இருக்கனே, மக்கள் சந்தோஷமா இருக்கனே. அப்ப பிள்ளை செல்வம் என்பது வந்து பெரிய ஒரு பாக்கியங்க. ஒண்ணும் இல்லைங்க, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன், நீங்க சலாம் சொல்றீங்க, பேசுறீங்க, அப்படி பேசும்போது நீங்க சுகமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன கேள்வி? வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் சுகம் கேட்போமா இல்லையா? அவ மனைவி மக்கள் என்பது வந்து பெரிய ஒரு பாக்கியம். அப்ப பிள்ளை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய அன்பளிப்பு என்று பேசுகிறான். அவன் கொடுத்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய என்னவாது? அன்பளிப்பு என்று ஒரு வசனத்திலும், அந்த பிள்ளைகளை பிள்ளைகளாக இஸ்லாமிய தர்பியத்தோடு வளர்த்தால் அந்த பிள்ளைகள் அன்பளிப்புகள். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அந்த பிள்ளைகளே காரணமாக இருப்பார்கள். இஸ்லாமிய முறை பிரகாரம் வளர்க்கவில்லை என்று சொன்னால் அது அன்பளிப்பு அல்ல, அவர்கள் ஃபித்ராக்கள். நீங்கள் நரகத்திலே தள்ளப்படுவதற்கு அவர்களே காரணமாக ஆகிவிடுவார்கள் என்பது ஹதீஸா இல்லையா? இத சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னா, சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பிள்ளைங்களை சின்ன புள்ள சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ வந்து பிஸ்மில்லான்னு சொல்லுமா, வலது கையால சாப்பிடுமா? சின்ன பிள்ளையா இருக்கேன், நம்ம எல்லாம் வெளியே தூக்கிட்டு போவோம், ஒரு பக்கத்து வீட்டுக்கு போவோம், அங்குளுக்கு டாட்டா காட்டுமா? சின்ன புள்ள, ஒரு வயசு பிள்ளை சொல்லுவோம், டாட்டா காட்டுமாங்குவோம். அந்த பிள்ளையும் டாட்டா வந்து விளங்கி உள்ளுவாங்க, அது என்ன சொல்லுவேன்? டாட்டா டாட்டான்னு கை காட்டுதா இல்லையா? அந்த மாதிரி வயசு புள்ளட்ட சலாம் சொல்லுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுமா என்று சொல்லி பாருங்கள். டாட்டாவை உள்வாங்குகிறத ஏன் சலாத்தை உள்வாங்காது, ஏன் சொல்லாது? அப்ப குழந்தை குழந்தையாக இருக்கிற போது இது மாதிரி இஸ்லாமிய மகவுளோடு வளர்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ நான் பதிவு பண்றேன், அதாவது இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 2021 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. எந்த மனைவி என்று சொன்னால் அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. பேர் என்ன? உம்மு சல்மாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த அந்த உம்மு சல்மாவுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த புள்ள இல்ல, உம்மு சல்மாவுடைய முந்தைய கணவர் அபு சல்மா இருந்தாரு, அவருக்கு பிறந்த சின்ன ஒரு புள்ள. அந்த புள்ள சாப்பிடுது, அத ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. சாப்பிட்டா எப்படி அது சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுது, சரியா? அப்ப இவங்க பார்த்து போட்டு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றாங்க, யா குலாம் சம்மில்லா, என் அருமை குழந்தையே சிறுவனே, பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். முன்வதற்கு முன்னால சொல்லணே, பிஸ்மில்லா சொல்லணே அப்படிங்க வாங்க சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அந்த புள்ள இந்த கையிலையும் அந்த கையிலையும் சாப்பிடு, அதே ரசூலா பாக்குறாங்க. குல்பி எமீனிக்க, உங்களுடைய வலது கரத்தால் உண்ண வேண்டும். பெரிய ஆளாகிற சின்ன புள்ள, சின்ன பிள்ளைக்கு உபதேச வலது கையால் உண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, குல் மிம்மா எலிக்க, எது உனக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அங்கிருந்து உண்ண வேண்டும் என்று சொல்லிருக்கார்களே. அவையின் அருமை சகோதரர்களே, இது போன்று குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கிற போது இஸ்லாமிய மாகவுல இஸ்லாமிய சட்ட திட்டங்களை, அகீதாடா என்ன, மசாயில்டா என்ன, ஈமாண்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, ஹராம்டா என்ன, ஹலால்டா என்ன, சுருக்கம்டா என்ன, நரகம்டா என்ன என்பதையெல்லாம் நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் அதிகமாக வாப்பா ஓர் இருக்க மாட்டாங்க. இவர் வந்து வியாபார நிமித்தமா வெளியே வந்துடுவாரு, யாரோடு ஒட்டுதல் ஜாஸ்தியா இருக்கு? தாயோடுதான் ஒட்டுதல் ஜாஸ்தியா இருக்கு. அவ பக்கத்துல படுக்க போட்டுக்கிட்டு பொதுவா சின்ன பிள்ளைங்க வந்து கதை நல்லா கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்களை விடுங்க, நான் பாட்டுல ஆயத்து ஹதீஸா சொல்லிக்கிட்டு போனா அது உங்களுக்கு பெருசா ரசிக்காது. எது ரசிக்கு? வரலாற்று செய்திகள், வரலாறு மாதிரி கதை மாதிரி சொன்னா அது என்ன செய்யுது? உங்களுக்கே ரசிக்குதா இல்லையாங்க? அப்ப உங்களுக்கே இது ரசிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு கதை மாதிரி சொல்றோம்னு வைங்கள, சூப்பரா ரசிப்பாங்க. அப்ப குர்ஆன்ல வந்து எத்தனையோ வரலாற்று செய்திகள், உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, அற்புதமான வரலாற்று செய்தி. உங்க பிள்ளைங்களை பக்கத்துல படுக்க போட்டு வச்சுக்கிட்டு யூசுஃபுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன என்பதை நீங்கள் உபதேசமாக சொல்லுங்கள், கதை மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு உபதேசங்கள் பண்ணாங்களே, அந்த உபதேசங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது போன்று பல்வேறு நபிமார்கள் நல்லவர்களுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறானே. குர்ஆன் என்ன? வரலாற்று புஸ்தகமா? குர்ஆன் என்ன? வேத நூல். வேத நூலில் ஏறக்குறைய வரலாறுகள் 10 ஜுசுவுக்கு நிகராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நஞ்சமெல்லாம் கிடையாது. 30 ஜுசுல நீங்கள் வரலாறுகளை மாத்திரம் தனித்து பிரித்து பார்த்தால் சுமார் எத்தனை ஜுசுகள்? 10 ஜுசுகளுக்கு நிகராக வரலாறுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? வரலாறுகளை சின்ன விஷயத்தை, அந்த விஷயங்களை சின்ன பிள்ளை கதை மாதிரி சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அது மாதிரி உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும். உன்னால முடியும், செய்ய முடியும், சாதிக்க முடியும். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, கொஞ்சம் மார்க்கு கம்மியா போயிருக்கு, ஃபெயிலா போயிருப்பாங்க. நீ படிக்கவே மாட்டாட, உருப்படவே மாட்டா, நீ சரியா இல்ல, கொஞ்சம் பாத்துருப்போம், படிக்க வச்சிருப்போம், டியூஷன்ல சேர்த்திருப்போம், காசு கீசு கொடுத்துருப்போம், கொஞ்சம் சொல் பேச்ச கேட்காம இருந்திருப்பான், கொஞ்சம் மார்க் கம்மியா போயிருக்கு, எல்லாமே என்ன என்னமோ இவரே அல்லாவா மாறி போயிருவாரு. சரி, அந்த மாதிரி யாரவனையுமே இவர் அல்லா மாறி மாறி போய் நீ உருப்படவே மாட்டா, நீ படிக்கவே மாட்டா, உனக்கு விளங்கவே மாட்டா என்று பேசுகிறோம் இல்லையா? இது மாதிரி எல்லாம் பிள்ளைகளை பேசாமல் தன்னம்பிக்கையை ஊட்டுவது நம்முடைய கட்டாயமான கடமை. நீங்க இஸ்ரேல்ல வந்து இவ்வளவு பேர் வளர்ந்திருக்கிறாங்க, பல்வேறு செய்திகள், பல்வேறு கண்டுபிடிப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேல வந்து பண்றான. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு, குட்டி நாடுகள் ஏறக்குறைய அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு உலகத்தை அடக்கிறானே. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? பல்வேறு கண்டுபிடிப்புகள். அவங்க என்னவா அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் கர்ப்பிணியாக இருக்கிற போது அந்த தாயை வந்து ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்களாம். தெரியா, நீங்க அந்த வரலாறுகளை படிச்சு பாருங்க. யூதர்கள் வந்து இவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறாங்களே, இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்களே என்றால் என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தாய் கர்ப்பிணியாகிவிட்டால் அது எப்படி வச்சிருப்பாங்களா? ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க, ரொம்ப பாசமா வச்சிருப்பாங்க. அந்த கர்ப்பிணி தாயை வந்து கவலைப்பட விட மாட்டாங்க, துக்கப்பட விட மாட்டாங்க. நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னாக்கே அந்த கல்யாணம் முடியும் இல்லையா, கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நம்ம மனைவி என்னவாயிருவாங்க, கர்ப்பமாயிருவாங்க. உடனே சண்டை கிண்டை எல்லாம் யாரோட வரும்? நம்ம சண்டை பிடிக்க மாட்டோம், யாருக்கு யாருக்கும் சண்டை, நம்ம அம்மாவுக்கு மனைவிக்கும் சண்டை, மாமியார் மாமன மருமகள் சண்டை வருதா இல்லையாங்க? அப்ப மாமியார் மருமகள் சண்டை என்பது எல்லாம் இன்னைக்கு தமிழ் நம்ம ஊர்கள்ல இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சண்டை நடக்கிறது. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய வாழ்க்கை வரலாறுகள்ல ஹதீஸுகள்ல மாமியார் மருமகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ரசூல்லாட்ட போய் நின்றாங்க, ரசூல்லா பஞ்சாயத்து பண்ணாங்க என்று ஒரு ஹதீஸை நீங்கள் காட்ட முடியுமா? இந்த மாமியார் மருமகள் சண்டைக்கு எல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இந்து கலாச்சாரங்க. நம்ம எல்லாம் முஸ்லீமா இருந்தாலே நம்மோடு சுத்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இந்துக்கள் என்ற காரணத்தால அந்த இந்து கலாச்சார தாக்கம். அது மாத்திரமல்ல, பல்வேறு டிவிகள் நாடகம் நாடகம் நாடகம், குறிப்பா சன் டிவி. நீங்க குறிப்பா சன் டிவியுடைய நாடகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கே மாமியார் மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை மாமியாருக்கு பிடிக்காது. எப்படி மாமியாருடைய கழுத்து அறுக்கணும் அது மாதிரி மருமகள் பாக்குறது, மருமகளை எப்படி கஷ்டப்படுத்து மாமியார் பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரமா? அப்ப இந்த மாதிரி மருமகள் நம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிற போது மாமியார் ஒரு சண்டை சண்டை, நமக்கு பெரிய தலைவலி இல்லையா? இங்கிட்ட வந்து உம்மா, இங்கிட்ட யாரு மனைவி, நம்ம என்னடா ஒரு தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சாக்கே நம்ம புள்ள எப்படிங்க அறிவாளியா இருக்கு? நம்ம புள்ளி புத்திசாலியா ஆக வேண்டுமே, ஒரு விஞ்ஞானியாக மாற வேண்டுமே. அது இன்னைக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் வயிற்றுல புல்ல இருக்கும் போது அந்த தாய் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த செய்திகளை அந்த குழந்தையும் செவிமடுக்கிறது. சரியா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சுசீலா தேவி திருச்சியில மகத்துவ மகப்பேறு நிபுணர், பெரிய பெரிய டாக்டர். அவங்க சொல்றாங்க, புள்ள 6 வயசுலயே வெளி செய்திகளை காதுல துடிக்குது பாத்தீங்களா, கையை வச்சு பார்த்தா உருள துடிக்கலாம் தெரியுது. அது காதலையும் துடிக்கிறது மட்டுமில்ல, காதல கேட்கும். 6 மாசம், 7 மாசம், 8 மாசத்துல காதல கேட்குது. எனவே நல்ல விஷயங்களை அந்த நேரங்களில் பேசட்டும், தாய் சந்தோஷமாக இருக்கட்டும், தாய் நிம்மதியாக இருக்கட்டும் என்றெல்லாம் டாக்டர் சொல்றாங்களே, அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம புள்ள என்ன செய்ய, அறிவாளியா இருக்கு, நல்லா படிக்கு. அதுக்கு மேல அந்த புள்ளைக்கு என்ன செய்யணும், உன்னால முடியும்பா, ஏன் உன்னால முடியாது என்று அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லணுமே தவிர மனநலத்தை குறைக்கும் விதமாக அவங்கள்ட்ட வந்து பேசக்கூடாது. சின்ன ஒரு செய்தியை சொல்றேன், அதாவது ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஜைத் பின் சாபித்ங்கிற சஹாபி இருந்தாங்களா இல்லையா, பெரிய சஹாபி. குர்ஆன் வந்து தொகுக்கப்பட்டது, குர்ஆனை தொகுத்த முக்கியமான சஹாபி யாரு, ஜைத் பின் சாபித். ரசூலுல்லாஹி இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, உன்னால முடியும், எதுக்கு உன்னால முடியும், நம்ம வந்து அரபி மொழி மட்டும் பேசுறோம், நான் ரோம் நாட்டு மன்னர்களுக்கும் மத்த மாத்து நாட்டு மன்னர்களுக்கும் தபால் போட வேண்டியிருக்குது, எனவே வேற ஹிப்ரு மொழியும் கத்துக்கிறனே, நான் ஹிப்ரு மொழி யார்கிட்டயும் தபால எழுதுறேன்னு சொன்ன ஒரு யூதரை அழைத்து கொண்டு வந்து ரசூல்லா சொல்லுவாங்க அரபில, அந்த யூதர் என்ன பண்ணுவாரு, ஹிப்ருல எழுதுவாரு, எழுதி எங்க போகுது, ஹிருக்களுக்கு தபால் போகுது, சரியா, அவர் ஹிப்ருல அனுப்பி விடுறாரு, அது யாரு வாசித்து தர்ஜுமா செய்யறது, ஒரு யூதர் தான் வாசித்து தர்ஜுமா செய்வாரு. ரசூல்லா பயப்படுறாங்க, அவங்க பாட்டுல ஒண்ணு சொல்ல அரபியில, இவன் பாட்டுல ஒண்ணு எழுதி அது அந்த நாட்டு மன்னருக்கு அனுப்பி விட்டா போரே வந்துருமே, எப்படி அவங்களை நம்புறது, பயமா இருக்குது. அப்ப யார தேர்வு செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செஞ்சு, நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், கற்பது என்று சொன்னா நம்மள மாதிரி, ஆனா அந்த ஃபி மாஃபி 4 வார்த்தையை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறமே, அப்படி கத்துக்கிறது கிடையாது, சரளமாக எழுத வேண்டும், சரளமாக படிக்க வேண்டும், சரளமாக பேச வேண்டும், அந்த அளவு கத்துக்க அப்படிங்கிறாங்க. சொன்னா 2 வாரங்கள், எத்தனை வாரங்கள், 2 வாரங்கள். அவர் வந்து தாய்மொழி அரபி மொழிங்க, ஹிப்ரு மொழிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க. சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் 2 வாரங்களில் ஹிப்ரு மொழியை தெளிவாக கற்றுக்கொண்டார், எழுதக்கூடிய அளவுக்கு, படிக்கக்கூடிய அளவுக்கு, பேசுகின்ற அளவுக்கு இவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அப்ப இவருக்கு திறமை இருந்ததா இல்லையா, அது மாதிரி எல்லார்ட்டையும் திறமை இருக்கு. நபிகள் நாயக திறமையை ஊற்றாங்க, உன்னால முடியும் தம்பி, நீ படி, கத்துக்க, உன்ட ஞானம் இருக்கிறது என்று நபிகள் நாயக எப்படி இந்த திறமையை ஊட்டுனாங்களோ, தன்னம்பிக்கை ஊட்டுனாங்களோ, அது மாதிரி என்ன செய்யறேன், நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊட்டணும். இதுல ஒரு வரலாறு பதிவு பண்ற, அன்னை அதாவது அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, பேர் என்ன, அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா பின் அபி பக்கர் வந்து யாருடைய மனைவி என்று சொன்னால், யாருடைய மனைவி, ஜுபைர் பின் அவ்வாம், சரியா, யாருடைய மகள், அபூபக்கர் சித்திக்குடைய மகள், பெரிய சஹாபி, பெரிய சஹாபிய பெண்மணி. இவங்களுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறார், மகனுக்கு பேர் என்னன்னு சொன்னா அப்துல்லா, மகனுக்கு பேர் என்ன, அப்துல்லா பின் ஜுபைர் சொல்லுவாங்க, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மகனை இவங்க எப்படி வளர்த்தாங்க, இவர் எப்படிப்பட்ட தியாகி ஆகிறார் என்று சொன்னா, நான் ஒரு வரலாறு பதிவு பண்றேன். நபிகள் நாயகம் வந்து வஃபாத் ஆயிருவாங்க, எப்போ வஃபாத் ஆனாங்க, ஹிஜ்ரி 50வது ஆண்டு, அப்படித்தானே, ஹிஜ்ரி 11வது ஆண்டில் நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு 4 கலீஃபாக்களும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்களே, செய்த காலங்கள் எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 30 ஆண்டுகள். நபிகள் நாயகம் முன்கூட்டிய முன்னறிவிப்பு செஞ்சாங்க, எனக்கு பின்னால் 30 ஆண்டுகள் ஹிலாபத்துடைய ஆட்சி நடக்கும் முன்னாலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப 4 கலீஃபாக்களுடைய ஹிலாபத்துடைய ஆட்சியை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் எத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டுகள். அப்ப ஹிஜ்ரி 40, 41 ஆயிருச்சு இல்லையா. அதுக்கு பிறகு யாருடைய ஆட்சி, பனு உமையாவுடைய ஆட்சி, கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படித்தானங்க, பக்கா கன்ஃபார்ம். கலீஃபாக்குடைய ஆட்சிக்கு பிறகு யார் ஆட்சி பண்ணியது, பனு உமையா என்கிற ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். பனு உமையாண்டா யார் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், தெரியாம நீங்க நடிப்பிய, சரியா, ஒரு உமையான்னு ஒரு ஆளுங்க. உமையா யாரு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சஹாபி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, பாத்துக்கிறீங்களா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. அவர் காத்திபியனே வஹி எழுதிய சஹாபியும் கூட இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வாப்பா யாரு, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வாப்பா யாரு? ஹர்பு. அவங்க வாப்பா யாரு? உமையா. புரியுதா? முஆவியா, அபு சுஃபியான், ஹர்பு, உமையா. சரியா? அங்கிருந்து வந்த பனு, பனுனா பிள்ளைகள், அந்த உமையாவுடைய பிள்ளைகள். அவ உமையாவுடைய பேரன் 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 பேர அந்த வாரிசுகளை ஆட்சி பண்ணனால 92 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்த காரணத்தால பேர் என்ன? பனு உமையா என்று சொல்வார்கள். இதுல முதல் கலீஃபா யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அற்புதமா இருக்கும். ஏறக்குறைய இந்தியாவுக்கு இஸ்லாம் போனிச்சே எப்ப போகுது? அதாவது காஷ்மீருக்கு எல்லாம் வந்து முஆவியா வந்து ஆட்சியில் இருக்கிறாங்களே, அப்ப காஷ்மீருக்கு எல்லாம் இஸ்லாம் போயிருது. அந்த அளவுக்கு அற்புதமா ஆட்சி பண்றாங்க. இவர்கள் மாத்திரம் தனி ஆட்சி பண்ணிய காலகட்டம் எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 20 ஆண்டுகள். ஹிஜ்ரி 40 ஹிஜ்ரி 60 வரை யாருடைய ஆட்சி காலம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு யாருடைய ஆட்சி என்று சொன்னால் யஸீதுடைய ஆட்சி. சரியா? அவருடைய பையன் நல்லவர் கிடையாது. அந்த இஸ்லாமியமாக உலக இஸ்லாமிய பண்பாடு அதெல்லாம் தெரியாதவர். அப்படி அவர் நல்லவர் இல்லை என்ற காரணத்தால பல்வேறு சஹாபாக்கள் பையாத் செய்ய மறுத்தார்கள், யோசித்தார்கள். மறுத்த யோசித்த பல சஹாபாக்கள் இந்த அப்துல்லா பின் சுபைர். அப்துல்லா பின் சுபைர் யாருடைய பையன்? யாருடைய பையன்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? அவங்க பையன். அவர் இல்ல மாட்டேன், இவருக்கு தகுதி இல்லை அப்படின்றாரு. இவர் மக்காவுல இந்த சஹாபி வசிக்கிறாங்க. டோட்டல் மக்காவாசிகளே சொல்லிடுவாங்க, யஸீதா அவர் கையில பையாத்து பண்றதா, நாங்கெல்லாம் மாட்டோம்ன்றாங்க. சரியா? அப்ப மக்காவாசிகள் மட்டும் யார் கையில பையாத்து பண்ணுவாங்கன்னு சொன்னா யார் கையில பண்ணுவாங்க? அப்துல்லா பின் சுபைர் இந்த சஹாபி இருந்தாங்களே, இவர் கையில பையாத்து பண்ணி நாங்க வந்து உங்களை ஹலீஃபான ஏத்துக்கிறோம் என்று சொல்லுவார்கள். எல்லா பக்கத்து வந்து யஸீது ஹலீஃபா, மக்காவுக்கு மட்டும் யாரு ஹலீஃபா? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு ஹலீஃபா இருக்கிறாங்க. இது யஸீதுக்கு வந்து பிடிக்காது. ஆட்சி அதிகாரம் குறைகிறதா இல்லையா? அது மாத்திரமல்ல, மக்கா என்பது முக்கியமான நகரம். சரி, மக்காவுல ஆட்சி இல்லைங்கிறது வந்து அவங்களால தாங்க முடியாது. எனவே மக்காவை முற்றுகையிட வேண்டும், மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி யஸீதுடைய கட்டளையோடு இப்னு ஜியாதுடைய படை பட்டாளம் கூஃபா, பசரா, யமன் பல்வேறு நாடுகளிலிருந்து எதை நோக்கி வர்றாங்க? படை திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. ஏன் வர்றாங்க? மக்காவில் போர் செய்ய வேண்டும். சரியா? காபாவை கைப்பற்ற வேண்டும். யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் படை பட்டாளம் திரண்டு வருகிறது. அந்த சமயத்தில் இந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயார் அஸ்மா பின்த் அபி பக்கர் மசூரா பண்ணுவாங்க. தன்னுடைய தாயார் அவர்களே, மிகப்பெரிய படை பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. யஸீதை பொறுத்தவரை அவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர். அது மாத்திரமல்ல, படை பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. தளபதியாக ஒருவரை போட்டிருக்கிறாரு இப்னு ஜியாது. அவர் ரவுடிசம் கொண்டவராக இருக்கிறார். அவர்கள் எல்லாம் உள்ளே வந்துவிட்டால் நிச்சயமாக என்னை எல்லாம் கொலை செய்வார்கள். நான் அவர்களோடு மோத வேண்டுமா அல்லது சரண்டர் ஆகிவிட வேண்டுமா என்று யார் கேட்கிறது? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உம்மாட்ட வந்து கேட்பாங்க. உம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய கொள்கை சரி என்று வந்துவிட்டால், உன்னுடைய நிலைப்பாடு சரி என்று இருந்து விட்டால் நீ என்ன செய்யாத? சரண்டராக தேவையில்லை, போர் செய்து போர் செய்யுங்க. அப்ப போர் செய்யும் சொல்லும் போது மகன் சொல்லுவாரு, நான் போர் எல்லாம் செய்வேன், நான் உசுருக்கெல்லாம் பயப்படல, நிச்சயமா அந்த கூட்டையினை கொலை செய்ய போகுது. நான் கொல்லப்படுவதை அஞ்சவில்லை. என்னை கொலை செய்து விட்ட பிறகு அவர்கள் என்னை கண்ட துண்டமாக வெட்டுவார்களே, கண்ணை தனியாக எடுப்பார்கள், காதை தனியாக வெட்டுவார்கள், கையை தனியாக வெட்டுவார்கள். இப்னு ஜியாதுடைய படை ஒரு அநியாயமான படையாயிற்று, என்னை கண்டம் துண்டமாக வெட்டுவார்களே, அதை நினைத்து பார்க்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது என்று அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லுகிற போது தாயார் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு சொல்வார்கள், மகனே, ஆட்டை அறுக்கிற போது வேண்டுமானால் அந்த ஆட்டுக்கு வலிக்கலாம், தோலை உரிக்கிற போது ஆட்டுக்கு வலிக்காது. சரியா? எனவே நீ கொல்லப்படுகிற போது அது வலிக்கலாமே தவிர, கண்ட துண்டமாக நீ வெட்டப்படுகிற போது அது உனக்கு வலிக்காது. எனவே உன்னுடைய நிலைப்பாடு சரி என்று வந்துவிட்டால் வெட்டப்படுவோமே, கண்ட துண்டமாக ஆக்கப்படுவோமே என்று நீ அஞ்சாதே, களத்திலே நில் என்று அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணாங்களே. அப்ப இந்த அம்மாவுடைய வயசு என்ன தெரியுமா? 100 வயது. எத்தனை வயது? 100 வயது கொண்ட ஒரு மூதாட்டி பெண்மணி நூறு வயதில் தன்னுடைய மகனுக்கு இந்த அறிவுரையை பண்றாங்க. அது மாதிரி மோதுறாரு, அது மாதிரி சைதாக்கப்படுறாரு. சைதாக்கப்பட்டது மாத்திரமல்ல, கழுமரத்தில் ஏத்தி வைக்கிறார்கள். யார பெரிய சஹாபிங்க, கழுமரத்தில் ஏத்தப்படுகிறார். அப்ப இந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா நேரா வருவாங்க, வந்து சொல்லுவாங்க மகனை பார்த்து ஷஹீதாக்கப்பட்டு மேலே ஏற்றப்பட்டிருக்கிறாரே. அப்போது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என் மகனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். எல்லோரும் தரையிலே நிற்கிற போது என் மகன் மாத்திரம் உயர்ந்த இடத்திலே இருக்கிறான். என் மகனை அல்லாஹ் உயர்த்தி விட்டான், என் மகனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அநியாயங்கள் அக்கிரமக்கு எதிராக என் மகன் போர் செய்த ஒரு ஷஹீதாகி விட்டான் என்று அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிவிட்ட பிறகு இறக்க அனுமதி கொடுக்கறாங்க. கீழே இறக்கி வரப்படுகிறது, பிறகு அடக்க பண்ணாங்க என்ற வரலாற்று செய்திகளை தாரீகுல் உம்மா, தாரீகுல் உமவுல் இஸ்லாமியா, சியர் ஆலாமி நுபலா போன்ற பல்வேறு வரலாற்று முஹத்தித்கள் தன்னுடைய கிதாபுகளை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதிரி அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கன்னு சொன்ன அதுக்கு யாருடைய பால் காரணம்? இந்த தாய், சரியா? அது மாதிரி நம்முடைய மகன் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு மகனாக, இரையச்சமுள்ள ஒரு மகனாக, சீர்திருத்தவாதியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் முக்கியமான காரணம் யாரா இருக்கணும்? தாய், நீங்க தான் இருக்க முடியும். ஏன்னா தந்தையெல்லாம் அந்த அளவுக்கு ஆக முடியாது, நீங்க தான் முக்கியமான காரணம். இதை நீங்கள் பேண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆணுங்க நாங்கள் ரொம்ப சுத்தமெல்லாம் கிடையாது, எல்லாருமே உண்மையை பேசணும். சரியா? முடிந்தவரை பொய்களை பேசாமல் உண்மைகளையே நீங்கள் பேசுங்கள். சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க? உண்மையா தான் பேசுவாங்க என்பதற்கு ஒரு வரலாற்று செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இது ஹதீஸும் கூட. இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 1674 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபிய பெண்மணி யார் என்று சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா? இந்த உம்மு சலமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவங்களும் விதவை ஆயிட்டாங்க. சரியா? அபு சலமா ஊத்தா போயிட்டார்ல, விதவையா போயிட்டாங்க. விதவையா போன உடனே ரசூல்லா தூது அனுப்புவாங்க, கொஞ்சம் கவனிக்கலாமே. நேத்து அப்படிதான் பார்த்தேன், அந்த பாக்ஸ் வந்த உடனே கண்ணும் கவனம் அங்கிட்டு போலிச்சு. இன்னைக்கு பாக்குற அந்த மாதிரி போகுதுங்க. சரியா? என்ன சொன்னா? யார பத்தி பேசுன? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கார வஃபாத் ஆயிட்டாரு. அப்ப ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உம்மு சலமாவுக்கு தூது அனுப்புவாங்க, நான் உங்களை நிக்காக. பெரிய உம்மு சலமாவெல்லாம் வந்து சின்ன வயசு ஆளுலாம் கிடையாது, ரொம்ப வயசுல மூத்தவங்க, ரொம்ப ரொம்ப மூத்தவங்க. சரியா? எந்த அளவுக்கு எல்லாம் ஹதீஸ் வரும்னு சொன்ன, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களால் உறவு கொள்ள முடியாது, உறவு கொள்ள முடியவில்லை. சரியா? அவங்களே ரசூல்லாட சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேல எனக்கு வந்து என்ன வயசாயிருச்சு, உறவு கொள்ள முடியாது, என்னுடைய நாளை நான் ஆயிஷாவுக்கு கொடுத்து விடுகிறேன். சரியா? ஏன் நாள்ல நீங்க ஆயிஷா ஆகிட்டு போயிருங்க என்று சொல்லும் அளவுக்கு அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வயதில் மூத்தவர்கள். சரியா? மட்டுமில்ல, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க வஃபாத் ஆனாங்களே, அவங்க வஃபாத் ஆகிற வரையில ரசூல்லா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கல இல்லையா? அவங்க வஃபாத்துக்கு பிறகுதான் என்ன ரெண்டாவது கல்யாணம்? ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாங்களே, யார முடிக்கிறாங்க? உம்மு சலமா. மூணாவது மனைவிதான் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப உம்மு சலமாவுக்கு வந்து தூது சொல்லி விடுறாங்க. தூது சொல்லி அனுப்பினால் நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னா, 1000 பொய் சொல்லியாவது என்ன செய்யணும், ஒரு பொண்ண கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கே அது வந்து ஒரு புனிதம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? இந்திய இந்து கலாச்சாரங்க. இஸ்லாத்துல வந்து ஒரு பைய சொல்லக்கூடாது, ஒண்ணும் இல்லைங்க. நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் இல்லையா, நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்ன பொய்கள் எத்தனை? 3. அந்த 3 பொய் வந்து 2 அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க, ஒன்னு நிர்பந்தத்துக்கு, மனைவியை பாதுகாக்கணுமா இல்லையா, நிர்பந்தத்துக்கு பண்ணாங்க. அந்த 3 பொய்ய சொல்லிபுட்டு ஏ மேல அல்லாஹ் பயங்கர கோபத்தில் இருக்கிறான், மக்கள்லாம் போய் சிபாரிசு பண்ண சொல்லுவாங்களே, அப்ப நானே உலகத்துல 3 பொய் சொல்லிட்டேன், ஏ மேல அல்லாஹ் கோபமா இருக்கிறான் என்று இப்ராஹிம் நபி சொல்லுவாங்களா இல்லையா? 3 பொய் சொன்னவங்களுக்கே இந்த கதி என்று சொன்னால், நம்ம சொன்ன பொய்கள்லாம் மூட்டை மூட்டை அல்லலாமே, லாரி லாரி அனுப்பிடலாமே. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பொய் சொல்றமே. இந்த உம்மு சுலைமா பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்டு விடுறாங்க. கேட்டு விட்டா அழகா தன்னுடைய நிலைகளை தெளிவா சொல்லுவாங்க. இன்னலி பின்தன், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது, நான் மட்டும் இல்ல, சரியா, ஒரு புள்ள எனக்கு இருக்குது, அதனால என் புள்ளையும் சேர்த்து என்ன செய்யணும், அவங்க ஏத்துக்கிறனே அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க. ஒன்னாவது, ரெண்டாவது, எனக்கு ஒரு கெட்ட குணமும் இருக்கிறது. நம்ம எல்லாம் கெட்ட குணத்தை மறைச்சு மறைச்சு நம்ம பெண்கள்லாம் வச்சிருப்பாங்க, எப்ப தெரியும், நிக்காஹுக்கு பிறகுதான் யாருன்னு தெரியும். அப்ப அழகா இவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் ஒரு கெட்ட குணமும் இருக்கிறது. என்ன கெட்ட குணம் என்று சொன்னால், வான கயூருன், நான் முன்கோபியாக இருக்கிறேன், எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், சரியா. அப்ப சட்டு என்று கோபம் வருவது கெட்ட குணமா நல்ல குணமா? கெட்ட குணம். அப்ப நான் வந்து ஒரு முன்கோபி, எனக்கு ஒரு பொம்புல புள்ள இருக்குது, இத போய் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, இதையும் மீறி அவங்க ஏத்துக்கிட்ட நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வதுல்லாஹ ஐ யதுஹப பில் கைரா, நான் உம்மு ஸலமாவுக்கு துவா செய்யறேன், அவங்களுடைய முன்கோபத்தை அல்லாஹ் குறைப்பானாக, நீக்குவானாக, சரியா. புள்ள இருக்கட்டே, அது வந்து அல்லாஹ் கொடுத்த நியமத்து, அந்த முன்கோபம் வருது, அதை என்ன செய்யட்டு, அல்லாஹ் வந்து நீக்குவானாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்க. அந்த முன்கோபம் என்ன செய்யுது, இல்லாமல் போகிறது. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் உம்மு ஸலமாவை நிக்காஹ் பண்ணிக்கிட்டாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்யணும், எல்லா நிலைகளையிலும் உண்மை பேச வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு வந்து சான்றா இல்லையா? இது வந்து நாலாவது இல்லையா. அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னா, ரகசியங்களை பேண வேண்டும், சரியா. பொதுவா இன்னைக்கு எப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால், பெண்கள் ரகசியத்தை பேண மாட்டாங்க, அப்படி பொதுவா பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா. நீங்க வந்து டிவி ஹீவில செய்தி சொல்ல வேணா, ஒரே ஒரு பெண்ணிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுங்க, சொல்லி போட்டு இதையும் நீங்க சேர்த்து சொல்லணும், இது ரகசியம் வெளியே சொல்லாத, சரியா. இதையும் நீங்க சேர்த்து சொன்னீங்க, ரகசியத்தை வெளியே சொல்லாம மண்டை வெடிச்சு போயிடும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாது. நிறைய பெண்கள் என்ன, என்ன பெண்கள் ஜாஸ்தியா பேசு, என்ன மாச்சு என்ன மாச்சு பேசுறமா இல்லையா, அப்ப எல்லாத்தையும் பேசினாதான் நேரங்கள் ஓடு, இது நம்மளுடைய பண்பாடு, நம்ம பாலிசி. ஆனால் சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரை ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள். வெளியே சொல்ல மாட்டாங்கிறதுக்கு நான் பல செய்தியை சொல்லி காட்டுறேன். ஒன்னாவது, அதே அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, சரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட ஹிஜ்ரத் பண்ணாங்க, அபூபக்கர் சித்திக்கோடு இல்லையா. அப்படி ஹிஜ்ரத் பண்ணும் போது ஹிரா கோய சவுரு கோயில போய் தங்கினாங்க இல்லையா. நான் கேட்கிறேன், சவுரு குகை வந்து மதீனாவுக்கு போற வழியிலயா இருக்குது, அது எங்க இருக்குது, யமனுக்கு போற வழியில, இது மதீனான்னு சொன்னா அந்த குகை எங்க இருக்கு, சவுரு குகை இங்கிட்டு இருக்கு, உல்டா திசைங்க. அவன் மதீனா மதீனா என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை மதீனாவிற்கு அனுப்பிவிட்டு எங்கிட்டு போறாங்க, உல்டா திசையில போறாங்க. ஏன் அப்படி போனாங்க தெரியுமா, எதிரிகள் எல்லாம் திரண்டு வர்றாங்க, மதீனாவை நோக்கி இங்கிட்டு தான் போவாங்க, இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்ற காரணத்தால இந்த திசையில போறாங்க. இந்த திசையில போறது மட்டும் இல்ல, போய் சவுரு கோயில போய் மூணு நாள் தங்குறாங்க. ஏன் தங்குறாங்க தெரியுமா, அப்பதான் அந்த வேகம் குறையும், அந்த ரகசியமா தங்கிட்டா ஒரு நாள் தேடுவாங்க, ரெண்டு நாள் தேடுவாங்க. எல்லாம் நம்ம ஈமானே அப்படித்தானே, இந்த ரமலான்ல ஏறு அப்படி இறங்குமா இல்லையா, அது மாதிரி எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்கு. அப்படி ஏறு வாங்கி தேடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறையும், அப்புறம் மதினாவுக்கு போய்க்கிறலாம் என்ற எண்ணத்துல வந்து உல்டாவில போறாங்க. அப்படி போகிற போது நான் இந்த திசையில் தான் செல்லுவேன், இங்கேதான் தங்குவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் சொன்னது இல்லை. ஒரே ஒரு பெண்மணியை தவிர, யார் அது, இந்த அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, சரியா. அவங்கள்ட்ட மட்டும் சொல்றாங்க, நானும் உங்க வாப்பாவும் இங்கிட்டு தான் போவோம், இங்கேதான் தங்குவோம் அப்படிங்குவாங்க. அப்ப அஸ்மா நாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரொட்டி சுட்டு தன்னுடைய துணி என்ன செய்வாங்க, துணியுடைய ஒரு பகுதியை கிழிச்சு அதுல ரொட்டியை கட்டி கொடுத்து, நீங்க இந்த இப்படி போயிருங்க, இங்க போய் தங்குங்க என்று அனுப்பி விடுவாங்க. அப்ப நபிகள் நாயகமும் அபூபக்கர் சித்திக்கே எந்த வழியில போறாங்க, எங்க போய் தங்குறாங்க, எப்படி போறாங்க, எல்லா செய்திகளையும் யார் மாத்திரம் அறிவது, அஸ்மா நாயகிக்கு மட்டும் தெரியும். வெளியே போயிடுறாங்க, அப்படி வெளியே போகும்போது யாருடைய படை பட்டாளம் நிக்கி தெரியுமா, ரசூலாவுடைய வீட்டு வாசல்ல யார் நின்றது, அபூஜஹில், அபூஜஹிலுடைய படை பட்டாளம் நின்று கொண்டிருக்கிறது, பெரிய ஒரு ஜமாத்துங்க, ஜமாத்து நிக்கிது. அந்த படை பட்டாளத்துக்கு முன்னாலதான் யார் போறது, நபிகள் நாயகம் போறாங்க, அபூபக்கர் சித்திக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் இவங்களை பாக்குறாங்க. அவங்க என்ன செய்யல, பார்க்கல, பார்க்க முடியல, சரியா. இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனிலே சூரா யாசின் என்று சொல்லக்கூடிய 36வது அத்தியாயத்தின் 9வது வசனம், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஹஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அவர்களுக்கு முன்னால் ஒரு சுவரை நாம் எழுப்பி விட்டோம். முன்னால் மாத்திரம் அல்ல, வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன், பின்னாலும் என்ன, ஒரு சுவரை நாம் ஏற்படுத்தி விட்டோம். ஃபஹஷைனாஹும், அவர்களை நாம் மூடிக்கொண்டோம். எனவே அவர்களால் அவர்களை பார்க்க முடியவில்லை. அவர்களால் தான் யாரே, அபூஜஹில் கூட்டத்தால் அவர்களை தான் யாரே, நபிகள் நாயகம் சித்திக்கு அவங்களை பார்க்க முடியல என்று அல்லாஹ் பேசு. இது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி. அப்ப ஜமாத்து நிக்கிது, படைப்பட்டாலும் நிற்கிறது, கண்ணுக்கு முன்னால் ரெண்டு பேரும் போறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்களால பார்க்க முடியல, தப்பிச்சு போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்துல அபூஜஹில் வந்து என்ன பண்ணுவான் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பாப்பா, இல்ல யார் தூங்குறது, அலி தான் தூங்கிட்டு இருப்பாங்க. நேர அபூபக்கருடைய வீட்டுக்கு போவான், தட்டுவான், யார் வர்றது, இந்த அஸ்மா தான் வருவாங்க. வந்தவனே கேள்வி கேப்ப, எங்க உங்க தந்தை, ஐனா அபிங்குவா, என் தந்தை எங்க என்று எனக்கு தெரியாது, ரகசியமா இல்லையாங்க, அதுவும் இது முக்கியமான ராணுவ ரகசியம், வெளியே சொல்லக்கூடாது, தந்தை எங்க என்று தெரியாது என்று ரகசியத்தை மூடி மறைப்பார்கள். அவன் கேட்டு கேட்டு பதில் சொல்லவில்லை என்ற காரணத்தால அபூஜஹில் அஸ்மானாகியுடைய கண்ணத்தில ஓங்கி அறைவான். அபூஜஹில் வந்து ஒரு மிருகத்தை போன்றவன், சரியா, ஒரு மிருகத்தை போன்ற ஒரு மனித மிருகம் ஒரு பெண்மணியை ஓங்கி அறைகிறது. நீங்க படிச்சு பாருங்க வரலாறுகளை, இப்னு ஹிஷாம் மாதிரியான வரலாறுகளை படிச்சு பாருங்க. ஓங்கி அரைஞ்ச உனையே அவங்களுடைய காது கிழிந்து போய்விட்டது. யாருடைய காது, அஸ்மானாகியுடைய காது கிழிந்து போய்விட்டது. காதுல தோடு போட்டிருந்தாங்களே, அதுவும் கீழே விழுந்தது என்று இப்னு ஹிஷாம் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு ஆண் கன்னத்தில் அரைந்தும் அந்த ரகசியத்தை பாதுகாத்தாங்க, பேர்ந்தாங்கன்னு சொன்ன நம்ம என்ன செய்யணும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி ரகசியத்தை பாதுகாத்தாங்களோ பேர்ந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் பேணனே என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, ஈமானுக்கு முன்மாதிரியே ரெண்டு பெண்கள் தான் இல்லையா, எந்த ரெண்டு பெண்கள், ஒன்னாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது யாரு, ஃபிரௌனுடைய மனைவி. ஈமானுக்கு உதாரணமா சொல்லும் போதே பெண்களை தாங்க அல்லாஹ் உதாரணமா சொல்றான். சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்றேன், இமாம் புகாரிய பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க யாருடைய மனைவின்னு சொன்னா, ஜாபிர் ரலியல்லாஹுனுடைய மனைவி, சரியா, ஜாபிர் ரலியல்லாஹு அனுஹே. அவங்க எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுல சேர்ந்து அந்த அகல் போற அகல்லையே தோண்டினாங்களா இல்லையா, அகலையே தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிடுறதுக்கு அபூபக்கர் வீட்டுல வழி இல்ல, உமர் அவர்களுடைய வீட்டுல வழி இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல என்ன சாப்பிடறதுக்கு வழி இல்ல, எல்லாருக்குமே பயங்கரமான பசி, பயங்கர பஞ்சம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுகிற போது இதை அறிந்த ஜாபிர் ரலியல்லாஹு அனுஹே அவருடைய மனைவி, சரியா, அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, கணவர்கிட்ட நீங்க போய் ரசூல்லா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூணு கல்லை கட்டி வச்சுக்கிறாங்க, அது மேல அதுக்கு மேல வந்து அகலிய தோன்றாங்க, கொஞ்சோன்னு வீட்டில் வந்து சாப்பாடு கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் கறியும் இருக்குது, இந்த ரொட்டி இந்த கறி வந்து ஒரு ஆளுடைய பசி என்ன செய்ய முழுசா நீக்கிறேன், அதனால நீங்க போய் யார மட்டும் கூட்டிட்டு வாங்க, ரசூல்லாவை மட்டும் கூட்டிட்டு வாங்க என்று ஜாபீருடைய மனைவி ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டால், அதாவது ஜாபீரு கூட நேரடியாக போகாம போறது யாரு, அனஸ் பின் மாலிக் தான் போவார், அவர் தான் போறாரு. போய் கூப்பிட்டா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய 80 பேரை சேர்த்து கூட்டிட்டு போவாங்க, சரியா, இருக்கிற சாப்பாடு ஒரு ஆளுக்கு தாங்க போகுது, ஒரு ஆள் தான் கூப்பிடப்படுது, கூப்பிட்டா நான் மட்டும் எப்படி போறது, எனக்கு பசி, எனக்கு மட்டும் பசி இல்ல, என்னையோட இவருக்கு பசி ஜாஸ்தி, அவருக்கு பசி ஜாஸ்தி, நம்ம எல்லாரும் சஹாபா எப்படி விட்டுட்டு போறது, 80 பேரை சேர்த்து கூட்டு போறாங்க. சேர்த்து கூட்டு போனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு மிரல்றாங்க, என்னடா இவங்களை மட்டும் கூப்பிட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வர்றாங்களே, வீட்டுல என்ன ஆகுறது, பயந்து போறாங்க. பயந்து போய் சீக்கிரம் சீக்கிரமா தன்னுடைய மனைவி கிட்ட போய், நான் வந்து ரசூல்லா மட்டும் தான் கூப்பிட்டேன், 80 பேரை சேர்த்து ரசூல்லா கூப்பிட்டு வந்துடுறாங்க, அப்படிங்குவாங்க என்று பயப்படுறது யாரு, கணவர் பயப்படுறாரு, சரியா, கணவருடைய ஈமான பாருங்க, மனைவியுடைய ஈமான பாருங்க, கணவர் பயப்படுறாரு. பயந்தால் மனைவி கேட்பாங்க, நீங்களா 80 பேரையும் கூப்பிட்டிய, அப்படிங்குவாங்க, இல்ல நான் ரசூல்லா மட்டும் தான் கூப்பிட்டேன், அவங்க தான் 80 பேரையும் கூப்பிட்டு வர்றாங்க, அப்படிங்குவாங்க. அவ மனைவி சொல்லுவாங்க, அப்படி என்றால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், சரியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அழைக்கிற போது 80 பேரை அழைத்துக் கொண்டு வந்தால் இங்கே அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுடைய அற்புதம் நடக்க போகிறது, எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று மனைவி கணவனுக்கிட்ட சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. சொன்ன பிறகு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஜாபிருடைய வீட்டுக்கு வந்துருவாங்க, வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே உத்தரவு போடுவாங்க, ஜாபிர் அவர்களே அந்த சட்டியை அப்படியே இங்கே கொண்டு வாருங்கள், அள்ளி வச்சு தட்டையில வச்சு கொண்டு வர வேண்டாம், அந்த சட்டியை என்ன செய்யுங்க, அந்த பானையை, அந்த பானையை அப்படியே தூக்கிட்டு வாங்க. அப்ப என்னமோ அற்புதம் நடக்க போது தெரியுமா இல்லையா, என்ன செய்யப்பட, அந்த பானையை அப்படி குக்கரோடு, அந்த காலத்து குக்கர் இல்ல, அந்த சட்டி பானை என்னவோ அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. வைத்தால் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உணவின் வரக்கத்துக்காக துவா செய்தார்கள். அப்படி ஹதீஸ் வருது சரியா, உணவின் வரக்கத்துக்காக என்ன செய்தார்கள், துவா செய்தார்கள். துவா செய்து விட்டு ஜாபிரே இந்த மூடியை திறங்கல் என்று சொன்னார்கள். சொல்லி 10 பேர் உள்ள வாங்கண்டாங்க, உள்ள வர வைக்கப்பட்டது. 10 பேருக்கு சாப்பாடு, 10 பேர் சாப்பிட்டு பிடிச்சிட்டாங்க, அதுக்கு மேல அந்த வீட்டுல உட்கார முடியாது, அதுக்காக தான் 10 பேரா, 10 பேர் சாப்பிட்டு பிடிச்சிட்டாங்க, போங்க அடுத்த 10 பேரு, அப்புறம் அடுத்த 10 பேரு, இப்படி ஒரு ஆளுக்கு சொந்தமான சாப்பாட்டை எத்தனை பேர் சாப்பிட்டோம், நாங்கள் 80 பேர்கள் வயிறார உண்டிருக்கிறோம் என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்க ஈமான் யாருடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்தது, ஜாபிரா ஜாபிருடைய மனைவியா? அப்ப ஜாபிருடைய மனைவியுடைய ஈமான் எப்படி முழுமையாக ஸ்ட்ராங்காக இருந்ததோ அது மாதிரி என் அருமை தாய்மார்களே நம்முடைய ஈமானை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற விஷயத்துல ஆண்களை தாண்டி பெண்கள் போவாங்க. சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்றேன், அதே இமாம் புகாரியே பதிவு பண்றாங்க. இதை அறிவிக்கின்ற சஹாபி உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ரெண்டு பேர், அதாவது ஒரு தம்பதி புதுசாக கல்யாணம் முடிச்ச ஒரு கணவர் மனைவியே வீதியில போய்கிட்டு இருப்பாங்க சரியா. இது மக்காவில் நடந்த வரலாற்று செய்தி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரா பண்ணி வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு வந்து விட்ட பிறகு சில பேர் மக்காவில் தங்குறாங்களே, அப்ப மக்காவுல இந்த சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலேயே ஒரு தம்பதி வந்து கணவன் மனைவியோடு வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. வெளியே போனா ஒரு வயதான மூதாட்டி வந்து அந்த சஹாபிய பார்த்து சலாம் சொல்லி அந்த மனைவி அவங்களை காட்டி இது யாருன்னு கேட்பாங்க. என் மனைவி இங்க வார் சரியா, அவங்க தன்னை காட்டி நான் யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படிங்க வாங்க. இல்லம்மா தெரியலையே, நீங்க யாருன்னு தெரியலையே அப்படிங்க வர அந்த சஹாபி. நான் யாருன்னு சொன்னா நான் தான் அவங்க உம்மா, நான் தான் யாரு, தாய் என்று சொன்னால் பெற்றெடுத்த தாய் அல்ல பாலூட்டிய தாய் சரியா, பாலூட்டி அன்னையாக நானே இருக்கிறேன். அந்த காலத்துல அப்பெல்லாம் பண்ணுவாங்க சரியா அப்படிங்குவாங்க. இது உன் மனைவியா, இந்த புள்ளையும் குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட பால் குடிச்சிச்சு, ஓகே நீங்க ரெண்டு பேருக்கு நான் தான் உங்க ரெண்டு பேருக்கு பால் கொடுத்தேன், எனவே உங்க ரெண்டு பேருக்கு நான் யாரு, பாலூட்டிய தாய் என்ற காரணத்தால் நீங்க ரெண்டு பேரும் யாரா மாறி போயிட்டீங்க, சகோதர சகோதரிகளாக மாறி போய் விட்டீர்கள், எனவே நிக்காக ரத்தாகி விட்டது, இனிமேல் நீங்கள் கணவன் மனைவியாக வாழக்கூடாது. எவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க பாத்தீங்களா சரியா, மிரண்டு போயிடுறாங்க. புதுசா கல்யாணம் முடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த அம்மா வந்து குண்டத்துக்கு போட்டாங்க, போட்டா என்னடா பண்றது யோசிக்கிறாங்க. யோசித்தால் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஹயாத்தா வாழ்ந்தாங்கள, நேரா மதீனாவுக்கு போவோம், அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்போம், அது கட்டுப்படுவோம் அப்படிங்குவாங்க. அப்ப இந்த அம்மையார் சொல்லி அனுப்புவாங்க, நீங்க மதீனாவுக்கு போங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, அவங்களும் வந்து வேண்டாம் இது வந்து ஹராம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுக்காக நான் பிரிந்து கொள்ளலாம். சொல்றது யாரு, இந்த பெண்மணி சொல்லுவாங்க, நபிகள் நாயகமே சொல்லிவிட்டால் இந்த உறவு ஹராம், எனவே அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சுக்கலாங்க, அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவான், உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவான் என்று சொல்லி அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லங்க இது கூடாது ஹராம், அந்த அம்மா சொன்னது சரிதான்வாங்க, வந்து என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சு போறாங்க என்கிற ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாமே. அப்ப வந்து இது ஈமானுடைய பலமா பலம் இல்லையா, இது பெரிய ஈமானுடைய பலம். அதே மாதிரி பாத்தீங்களாக்கு விருந்தோம்பல் இல்லையா, விருந்தோம்பல் நாம் செய்கிறோமே, நம்முடைய விருந்தோம்புகள் எல்லாம் சஹாபாக்களுடைய விருந்தோம்பலோடு ஒண்ணுமே இல்லையே. சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்ற, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ நீங்க பாத்தீங்களாக்கு புகாரியில இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. குர்ஆன்ல இந்த செய்தி வந்து சூரத்துல் ஹஸ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, இருந்தா ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பயங்கரமா பசிக்குது, சரியா? நான் வந்து யாசகம் கேட்க விரும்பவில்லை, எனவே என்னை உங்களுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஏதாவது சாப்பாடு கணக்கு கேட்டு விடுவாங்க. வீட்டில் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. இல்லாதவனை சகாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்குதா, இவர் ஏன் விருந்தாளி, உங்கள் விருந்தாளியாக யார் ஆக்கிக் கொள்வது கேட்டாங்க. யார் ஏற்றுக்கொண்டது? அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளியாக ஏற்றுக்கொண்டார். விருந்தாளியை ஏற்றுக்கிட்டு அபு தலஹாவுடைய மனைவி யாரு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் இந்த மாதிரி ரசூலுல்லாஹி விருந்தாளி, அக்ரிமி லைஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தி என்று சொல்வார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, மா இந்தி இல்லா கூத்த சிவியான், நம்முடைய குழந்தைகள் உண்ணுவதற்கு உணவு இருக்குதே தவிர நம்ம சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்லையே. ஒரு நாள் நைட்டுங்க பிள்ளைங்க தான் சாப்பிட முடியும், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட முடியாது அப்படிங்குவாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரு மசூரா பண்ணுவாங்க, பிள்ளை என்ன செஞ்சிருவோம், சாப்பிடாம பசியோடு தூங்க வச்சிருவோம். நம்ம எல்லாம் அந்த வேலையை செய்வோமா? புல்ல துடிச்சு சாக்கு நம்ம மனசு துடிக்குதா இல்லையாங்க, புள்ளைய வந்து பசியோடு தூங்க வச்சிருவோம். தூங்க வச்சு போட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வையி, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுகிற போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விளக்கை ஏற்றுவது போன்று விளக்கை அணைத்து விட வேண்டும். அப்படி அணைத்து விட்டால் இருட்டில நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடற மாதிரி நடிப்பேன், அவர் என்ன செய்வாரு, முழுசா சாப்பிட்டுருவாரு என்று அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிக்கு சொல்ல, மனைவியும் அப்படியே கட்டுப்பட என்ன செய்வாங்க, பசியோடு புள்ளிய தூங்க வைப்பாங்க. அபு தலஹா அவர்களே, லக்கது லஹிகல்லாஹு மின் சனீஇக்குமா, உங்களுடைய விருந்தோம்பலை பார்த்து அல்லாஹ்வே சந்தோஷத்திலே சிரித்தான். அல்லாஹ் சந்தோஷத்திலே சிரித்தது மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி விருந்தோம்பல் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தர்மங்களாக இருக்கிற உதாரணமாக தர்மத்தை வச்சுக்கிறங்க. சஹாபிய பெண்கள் எல்லாம் தர்மம் கேட்கிற போது எதை கொடுப்பாங்களா, தோடுகள். அதே மாதிரி கை வளையல்கள் அள்ளி போட்டாங்கன்னு வெள்ளிக்கிழமை பெண்ணால் ஹுத்வா, ரசூலுல்லாஹ் பெண்ணால் ஹுத்வா பண்றாங்க. பெண்ணால் ஹுத்வா பண்ணி, பெண்களே நான் உங்களை நரகத்திலே அதிகமாக பார்த்தேன், பார்த்ததின் காரணம் என்ன, ரெண்டுதான் காரணம் இல்லையா, ஒன்னாவது காரணம் என்ன, கணவன் விஷயத்திலே நீங்கள் நன்றி கேட்டவர்கள், இரண்டாவது காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் அதிகமாக சபிக்க கூடியவர்கள் என்ற காரணத்தால் உங்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன், எனவே நீங்கள் தர்மங்கள் மூலமாக நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பெருநாள் ஹுத்பாவுல சொல்லுவாங்க. சொன்னா சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எதை போடுறாங்க, காப்பு, தங்க காப்புங்க, அதை கிளட்டி போட்டாங்க, காதலிகளை வந்து கிளட்டி போட்டாங்க என்று ஹதீஸ் இருக்கா இல்லையா. இதுகளெல்லாம் பெருமானை வரலாற்று செய்திகள் அல்ல, நமக்கு பாடத்திற்காக படிப்பதற்காக பின்பற்றுவதற்காக அற்புதமான ஒரு செய்திகள் இதுகளை நீங்க பின்பற்றணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க, கல்வி ஞான விஷயத்துல சஹாபிய பெண்மணிகள் போட்டி போட்டு கல்வியை கத்துக்கிட்டாங்கள, போட்டி போட்டு பிரச்சாரம் பண்ணாங்கள, போட்டி போட்டு அமல் பண்ணாங்கள, அதை என்ன செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு நிறைய அல்லாஹ் செல்வத்தை தருவான். எவ்வளவுதான் செல்வத்தை அல்லாஹ் தந்தாலே நம்ம வந்து அடக்கத்தோடு இருக்கணும். இந்த பெருமை நான் தாங்கிற மாதிரி வராம, ஒரு ஆணவம் வராம, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், மறுபடியும் வரும், மாறி மாறி வரும். அப்படி காசு வந்தாலும் சரி வராட்டியாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும். நல்லா அல்லாஹ் காசு கொடுத்துருப்பான், திடீரென்று காசை அல்லாஹ் குறைத்து விடுவான். அப்படி குறைத்து விடுகின்ற காரணத்தால நாம் ஈமானை இழந்து விடுவது சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளுடைய படிப்பினை இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அது இந்த என்ன வரலான்னு சொன்னா, அதே அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அதே தாரிக் இப்னு ஹிஷாமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பணக்காரவங்க எல்லாம் ஏழையா, அவங்க வாப்பா வந்து அபூபக்கர் சித்திக்கு பெரிய பணக்காரர், சரியா? அவங்க வீட்டுக்காரர் வந்து ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் என்ன பணக்காரரு, பணக்காரருக்கு பிறந்தவங்க, பணக்காரரை கல்யாணம் முடிச்சாங்க, மாஷா அல்லாஹ் பணக்காரரா மக்காவில் வசிக்கிறாங்க. ஆனால் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போனாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, எதுவுமே இல்ல. மக்காவுல பணக்காரவங்க, மதீனாவுல என்ன ஏழை. அப்படி ஏழையாக மதீனாவுல இருக்கும் போது ஏறக்குறைய மஸ்ஜித் நபவியிலிருந்து ஒரு 15 மைல் தள்ளி அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நடந்து வந்து பேரிச்சம் கொட்டைகள், பேரிச்சம் பழம் இருக்கா இல்லையா, சில தோட்டங்களுக்கு போய் பேரிச்சம் பழங்களையும் பேரிச்சம் கொட்டைகளையும் புரக்கி கொண்டு ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை சுமந்து கொண்டு அன்னை அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய எத்தனை கிலோமீட்டரு, எத்தனை மைலு, சுமார் ஒரு 15 மைலுக்கு அங்கிட்டு வர்றாங்க. அப்படி வந்தா அதை பார்ப்பது யாரு, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து விட்டார்கள். அப்படியே நொந்து போறாங்க, கண்ணி ரசூல்ல அழுகுறாங்க. யார பார்த்து, அஸ்மா நாயக பார்த்து. அவங்க வாப்பா யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யாரு, அவங்க காசை நம்ம எவ்வளவு அனுபவிச்சோம், இந்த மார்க்கத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு, வேற எல்லாருக்குமே நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுட்டோம், அபூபக்கருக்கு வந்து பரிகாரம் செய்ய முடியலையே, அவருடைய மகள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பதா, ஜுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பதா, அஸ்மா அவர்களே இதை வச்சு இந்த கொட்டையை வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ரசூலா கேட்பாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் ஒட்டகத்திற்கு நான் தீனி போட வேண்டுமா இல்லையா, அந்த கொட்டையை வச்சு நான் அரைப்பேன், பேரிச்சம் கொட்டையை பேரிச்ச பழத்தை சாப்பிட்டு போட்டு கொட்டையை நம்ம எல்லாம் கீழே துப்பிடுறாங்க வீசிடுறோங்க, நான் என்ன செய்வேன், கொட்டையை அரைப்பேன், அரைச்சு என்ன செய்வேன், என் ஒட்டகத்துக்கு போடுவேன், என்னுடைய உணவுக்காக, என் ஒட்டகத்தின் உணவுக்காக இந்த பேரித்தம்பளங்களை பேரித்த கொட்டைகளோடு சேர்த்து என்ன செய்யறேன், சுமந்து கொண்டு போகிறேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு கீழே இறங்கி ஒட்டகத்தை படுக்க உட்கார வைப்பாங்க. ஒட்டகத்தை உட்கார வைத்து விட்டு சொல்வார்கள், அஸ்மா அவர்களே இந்த ஒட்டகத்தில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அமானிதத்தோடு அல்லாஹுடைய பாதுகாப்போடு உங்களுடைய வீட்டில் இந்த உங்களுடைய வீட்டில நான் கொண்டு போய் சேர்த்துறேன், இந்த ஒட்டகத்திலே நீங்கள் ஏறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் அபிபக்கர்ட்ட சொல்ல, அதுக்கு அஸ்மா பின்த் அபிபக்கர் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கூச்சமாக இருக்கிறார், எனவே நீங்கள் ஒட்டகத்தில ஏறி பிரயாணம் செய்யுங்கள், நான் நடந்தே வந்துடுறேன் என்று சொல்லி அந்த அவ்வளவு பெரிய பாரத்தை பல கிலோமீட்டர் நடந்து போய் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறதும், அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதும், அந்த கொட்டையை அரைச்சி என்ன பண்றது, ஒட்டகத்துக்கு தீனியா போடுறது, இது மாதிரி வாழ்ந்தே அவங்க வஃபாத் ஆனாங்க என்ற செய்தியை தாரீஹ் இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று செய்திகள் அல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை தாய்மார்களை யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டை, அல்லாஹ் வந்து வசதியை தருவான், குறப்பான் மறுபடியும் தருவான், இப்படி வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் குறைந்தாலும் சரி, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த காசு பணங்கள் ஆணவத்தை உருவாக்கிவிடக் கூடாது. அதே மாதிரி வறுமை என்பது ஹிருக்கையோ குஃபுரையோ அல்லாஹ்வின் மீது கோபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு, நேரமின்மையின் காரணத்தாலும், நேரமின்மை என்று சொல்வதை விட இதுக்கு மேல என்னால பேசக்கூடிய தெம்பு சக்தியும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறனால என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நீங்க நிறைய குர்ஆனை படிச்சு பாருங்க, ஹதீஸுகளை படிச்சு பாருங்க, மாஷாஅல்லாஹ் நீங்க நிறைய படிக்கக்கூடியவங்க, உங்கள என்னென்ன ஆயத்துகள்ல, என்னென்ன ஹதீஸுகள்ல, என்னென்ன வரலாற்று செயல் நீங்க படிக்கிறீங்களோ அதை வெறுமனை ஒரு பாடமாக படிக்காமல் ஒரு படிப்பினையாக படித்து அந்த படிப்பினை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.